ගරු සරෝජා සාවිත්‍රි පෝරාජ් ඇමතුමිය, ඔබතුමියට විනාඩි 12ක් කාලයක් තිබෙනවා.
ස්තුති නියෝජකාරක සභා සභාපතිතුමියනි, මම හිතනවා මට මේ අවස්ථාව කතා කරන්න ලැබීම විශේෂ අවස්ථාවක් හැටියට. මුලින්ම කියන්න ඕනේ, මම මේ පාර්ලිමේන්තුවට නවක මන්ත්‍රීවරියක් හැටියට තේරිලා පත් වෙලා තමයි මේ අමාත්‍ය ධුරයට මම ආවේ. එතකොට අපි මේ රටේ දේශපාලන සංස්කෘතිය ඇතුළේ අපි බලාපොරොත්තු වුණා මේ රටට ශිෂ්ට සම්පන්න දේශපාලන සංස්කෘතියක් බිහි කරන්න අපිට පුළුවන්කම තියෙනවා කියලා. තාමත් අපි ඒක විශ්වාස කරනවා. අපි ජාතික ජනබලවේගය හැටියට මැතිවරණ ව්‍යාපාරය ඇතුළේ අපි අස්සක් මුල්ලක් නැර ගම්දනව්වල ඇවිදලා රටේ ජනතාවත් එක්ක අපි කතා කරද්දී අපි කිව්වේ පාර්ලිමේන්තුවේ කාර්යභාරය තමයි ප්‍රතිපත්ති සම්පාදනය කරන එක, නීති සම්පාදනය කරන එක, මේ රටේ මූල්‍ය පිළිබඳව වග කියන එක, ඒ වගේම තමයි රටේ ජනතාව නියෝජනය කරන මේ අවස්ථාවට එන එක කියලා. හැබැයි අද මේ වෙනකොට මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ ඒ අභිලාෂයන් හැම එකක්ම නීති සම්පාදනය කරන එක වෙනුවට පාර්ලිමේන්තුව තුල අවම සම්ප්‍රදායන්වත් රකින්න බැරි නම් ප්‍රතිපත්ති ගරුකව ප්‍රතිපත්ති නිර්මාණය කිරීම වෙනුවට මේ රටේ පැවතිය යුතු අවම ප්‍රතිපත්ති වලටවත් ගරුත්වයක් ලබා දෙන්න බැරි නම්, ඒ වගේම තමයි අපි මේ මූල්‍ය විගණනය, අද අපි මේ විනේ අපි මේ විගණන පරතගෙන අපි කතා කරනවා, ඒ වගේම තමයි අපි මේ මූල්‍ය විගණනය, ඒ වගේම මූල්‍ය කලවණාකරණය, මූල්‍ය විනය ගැන අපි කතා කරන්න අපි ආවේ, ප්‍රතිපත්ති සම්පාදනය ගැන කතා කරන්න ආවේ, නීති සම්පාදනය ගැන කතා කරන්න ආවේ. හැබැයි එහෙම කතා කරන්න ආපු මේ රටේ මේ කාන්තාවන් නියෝජනය කරලා ආපු අපි 20 දෙනෙකුට මේ රටේ උත්තරීතර ආයතනය කියන පාර්ලිමේන්තුව ඇතුලේ අපේ ගෞරවය කෙලසන්න උත්සාහ කරනවා නම් අපි කියනවා ඔගොල්ලෝ කිසිවෙකුට ඒකට කරන්න පුළුවන් කමක් නැහැ. මොකද දේශපාලන පවුල් නොවන අපි 20 දෙනාම අපි කිසි කෙනෙක් මෙතන දේශපාලන පවුල් වල බලයෙන් අපි ආවිල්ලා නැහැ. අම්මා තාත්තගේ දේශපාලන හයියෙන් අපි ආවිල්ලා නැහැ. අපි ස්වාමි පුරුෂයාගේ සහෝදරයාගේ නැට්ටේ ඇලිලා අපි මෙතන දේශපාලනය කරන්න ඇවිල්ලා නැහැ. අපි මේ රටේ දුක් විඳින වැඩ කරන මිනිස්සුන්ගේ ඡන්ද බලයෙන් අපි මෙතෙන්ට ආවේ. අපිට ඒ වගේම අපිට අයිතියක් තියෙනවා මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කාන්තාව වෙනුවෙන් කතා කරන්න. ඒ නිසාම මම කතා කරන්න ආපු කාත්‍රාව මාතෘකාව වෙනස්. හැබැයි මම දැන් මේක වෙලාව ගන්නවා. පළවෙනිම දේ තමයි අපි කියනවා දේශපාලනය තුලේ ගෑනු පිරිමි නැහැ. දේශපාලනය තුල ඉන්නේ සියලු දෙනා දේශපාලන සත්වයෝ. ඕගොල්ලෝ ඒක ඒ විදියට ලෑස්ති නම් අපි හැමෝමත් ඒකට ලෑස්ති. හැබැයි අපි ඌරොත් එක්ක මඩට බහින්නේ නැහැ. අපි අපේ ගෞරවය තියාගන්නවා. අපි ඒ විදේ ආරක්ෂා කරනවා. අපි නීති හදනවා. අපි ප්‍රතිපත්ති හදනවා. විතරක් නෙමෙයි මේ පාර්ලිමේන්තුවත් අපි අපේ ක්‍රමයට කඩපිට හරවනවා. ඒකට අපි බය වෙන්නේ නැහැ. ඒක නිසා අපි අනිවාර්යෙන් කියන්නේ මෙතනින් එහාට ක්‍රියාත්මක වෙන්නේ අපේ ක්‍රමය, අපේ විනය, අපේ ප්‍රතිපත්ති, අපේ සංස්කෘතිය. අපි මේ පාර්ලිමේන්තුවටත් ඒක හඳුන්වලා දෙනවා, මේ රටටත් ඒක හඳුන්වලා දෙනවා, මේ ආර්ථිකයටත් අපි ඒක හඳුන්වලා දෙනවා, මේ රටේ අධ්‍යාපනයට අපි ඒක හඳුන්වලා දෙනවා, මේ රටේ සංස්කෘතියට අපි ඒක හඳුන්වලා දෙනවා, මේ රටේ සෑම තනි පුද්ගලයාගෙන් සමාජ පුරවැසියනකම් සමාජයන්ටත් අපි ඒක හඳුන්වලා දෙනවා. අපි ඒක වෙනස් කරනවා. ඒ අභියෝගය අපි බාර ගන්නවා. අපි කාටවත් බය නැහැ. ඒක නිසා මෙතන පෞද්ගලිකව ගත්තම ඊයේ දිනේදී ලක්මාලි හේමචන්ද්‍ර මන්ත්‍රීතුමියට, අද අග්‍රාමාත්‍යතුමියට, මීට පෙර අපිට, මට, මේ අපේ ඉන්න ඕනෑම මන්ත්‍රී කෙනෙකුට අපිට තනිව කියන අවලාදවලට අපි උත්තර දෙන්නේ නැහැ. අපි ඒ අවලාදවලට අපි බයත් නැහැ. අපි ඒ අවලාද අපේ ඇඟට වැටෙන වැහි බිඳුවක් තරමටවත් අපි ගණන් ගන්නේ නැහැ. දූවිලි පොදක් තරම්වත් අපි ඒවා ගණන් ගන්නේ නැහැ. හැබැයි අපි ඒවට බයත් නැහැ. මොකද අපි අද ඔයගොල්ලෝ ගහන ඕනෑම මඩක් අපි බාර ගන්නවා. අපේ පිටිපස්සේ එන දහස් සංඛ්‍යාත කාන්තාවන්ට මේ අභියෝගය ජය ගන්න අපි පවුරක් වෙලා අපි ඒව දරා ගන්නවා. අපි ඒ මඩ ඉවස ගන්න අපි ලෑස්ති. අපි ඒ ගල් මුල් පහර අපි ඉවස ගන්න ලෑස්ති. එක වෙලාවක ලිංගිකත්වයේ පදනම් කරගෙන ගහනවා. තව වෙලාවක ජාතිකත්වයේ පදනම් කරගෙන ගහනවා. තව වෙලාවක ශාරීරික ස්වરૂපයව පදනම් කරගෙන ගහනවා. තව වෙලාවකට පවුල් පන්සල් වල දරු පවුල් පදනම් කරගෙන ගහනවා. හැබැයි අපි කියනවා අපි ඔය එකකින්වත් අපි වටවන්න බෑ. අපි මේ පෙනී ඉන්නේ මේ රටේ සමස්ත කාන්තාවන් වෙනුවෙන්, ලංකාවේ 52% කාන්තාවෝ වෙනුවෙන්,
අද අපේ මේ වෙලාවේදී අපිට පරිපූර්ණ කැස්තමෙන්තුවේ මේ ගර්භණී කාන්තාවන් වෙනුවෙන් අපි වෙන් කරලා තිබෙන විශේෂ අවස්ථාව රුපියල් 5000ක දීමනාවක් පිළිබඳව මේ පෝෂණ ඌනතාවයෙන් පෙන්න කාන්තාවන් සහ දරුවන් පිළිබඳව අපි කතා කරන්න ආවේ. මම ඊයේ දවසේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ මේ අපේ ජනාධිපතිවරුන්ගේ හිමිකම් අහෝසි කිරීම පිළිබඳව ඒ පනත සංශෝධනය කරන වෙලාවේදී ඒකෙදි මම සංඛ්‍යා දත්ත ඉදිරිපත් කරා. ඒ විදිහටම මේ රටේ වහල හැවිලි කරගන්න බැරුව ඉන්න ගයක් නැතුව ඉන්න හිටින්න තැනක් නැතුව ඉන්න ජනතාව පිළිබඳව සංඛ්‍යා ලේඛන සහිතව කතා කරා. මම අදත් මං සූදානම් වෙලාව මේ රටේ මන්ද පෝෂණයෙන් පෙළෙන ළමයි ගැන කතා කරන්න. පෝෂණ ඌනතාවෙන් ඉන්න කාන්තාවන් ගැන කතා කරන්න. කෘෂභාවයෙන් මන්ද පෝෂණයෙන් නීරක්තියෙන් පෙළෙන කාන්තාව සහ දරුවෝ ගැන කතා කරන්න. හැබැයි අපි ඒ ප්‍රතිපත්ති ගැන කතා කරන්න වැඩපිළිවෙළල් ගැන කතා කරන්න එනකොට මේ රටේ සිද්ධ වෙනවා නම් මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ ජනතා මතය කැලේට දාලා ජනතා මතය බල්ලට දාලා මේ පෞද්ගලික අවශ්‍යතා සඳහා පෞද්ගලික ප්‍රතිරූපයන් රැකගන්න මාධ්‍ය සංදර්ශන වලට මේ පාර්ලිමේන්තුවේ කාලය ගන්නවා නම් අපි ඉතාමත්ම පැහැදිලිවම කියනවා තවදුරටත් අපි ඒකට ඉඩ දිය යුතු නැහැ. ඒක නිසා ආදරණීය සහෝදරියනි අපි 20 දෙනා මේ කවන්න පින්ඩෝ. ඒක මේ අපි 20 දෙනා මේ අත්වැල් බැඳගෙන මේ පෞරක් ලෙස පෙනී ඉන්නේ අපෙන් පිටිපස්සේ එනවා විශාල ජනතාවක් කාන්තා පරපුරක් ඉදිරි අනාගතය අපේ දරු පරපුර අපේ කාන්තාවෝ අපේ දූවරුන්ට මේ පාර්ලිමේන්තුවේ ඉඩ හදන්න. අද ඔගොල්ලෝ ගහන මඩ අපි බාරගන්නේ ඒ නිසා. ඔබ ළඟට අවනාද අපි බාරගන්නේ ඒ නිසා. ඔබ අපිව කකුලෙන් අදලා වට්ටන්න හදන ඒවා බාරගන්නේ ඒ නිසා. හැබැයි අපි තනි තනිව කිසිවකට අපි උත්තර දෙන්නේ නැහැ. අපි සිද්ධිවලට සංවේදී වෙලා කඳුළුව ගුරන ගෑනු නෙමෙයි. අපි ඒ සිද්ධි ඇති වෙන මූලය මුලිනු පුටා දමලා අයෝමය හැකියාවකින් හා ශක්තියකින් නැගිටින ගෑනු. ඒ නිසා ඔබට පුළුවන් කමක් නැහැ අවලාද කියලා අපිව ගෙදර යවන්න. අවලාද කියලා අපේ ගමන නවත්තන්න බෑ. ඒක නිසා අපේ ඒ ශක්තියත් එක්ක හැප්පෙන්න පුළුවන් නම් හැප්පිලා බලමු මහත්යෝ කියන එක අපි මේ වෙලාවේ කියනවා. ඒක නිසා මේ දේශපාලන හයිය තව අනාගතයකට පාර කියනවා. ඉතින් මම දැන් ඉන්න ලෑස්ති මගේ කතාවට අපි අද මේ කතා කරමින් තියෙන්නේ ජාතික විගණන පනත සඳහා යෝජිත සංශෝධන පනත් කැටුම්පත් සාකච්ඡා කරනවා. ඒ වගේම අද පරිපූර්ණ කැස්තමේන්තු දෙකකුත් සාකච්ඡාවට බඳුන් කරනවා. උන්මේලියේ නාගලින්රේ 2018 19 ඉලක්ක தேசிய கணக்காய்வு சட்டத்துக்கான உத்தேச திருத்தம் இந்த சட்ட மூலத்தை பற்றி நாங்கள் இங்கு பேசும்போது 2 குறை நிறைவு மதிப்பீட்டுக்காக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த குறை நிறைவு மதிப்பீட்டுக்காக பண ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 1500 மில்லியன் ரூபாவை இந்த ஊன போஷாக்குடைய கர்ப்பிணி தாய்மார்களுடைய உடல் வளர்ச்சிக்கு அவர்களுடைய போஷாக்கான உணவுகளை பெற்றுக்கொள்வதற்காக உணவு பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முன்மொழிவுகளை பற்றி பேசும்போது நான் இப்போ இந்த சில தகவல்களை நான் கொண்டு வந்திருந்தேன். அந்த சில தகவல்களையும் நான் முன்வைப்பதற்கு நான் நினைக்கின்றேன். இலங்கையை பார்த்தமென்றால் இந்த நாட்டில் பிறக்கின்ற குழந்தைகளின் நாங்கள் ஊன போஷாக்குடைய தன்மையை நாங்கள் நிறைய பார்க்கின்றோம். 2021 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரையும் குறைந்த எடையுடைய அதாவது பிறப்பில் எடை குறைவாக பிறக்கின்ற 117.1 ஆன அளவான குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இந்த பிறக்கின்ற சிசுக்களின் 100 பேரை எடுத்து பார்த்தமென்றால் அதில் 17 பேர் எடை குறைவாக பிறப்பதாக இருந்தால் அதே போல அந்த உலர்ந்த சருமத்துடன் மெலிந்த உடலுடன் அது மட்டுமல்லாமல் அந்த அவர்கள் உடல் வளர்ச்சியில் குன்றுதலாக குறைந்த உடல் வளர்ச்சியுடன் அவர்கள் பிறப்பதன் போல அவ்வாறான குழந்தைகளை கையில் ஏந்து கொண்டு இந்த தாய்மார்கள் எவ்வாறு அவர்களுடைய எதிர்காலத்தை நோக்குவார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான நிலையில் இருக்கும்போது இந்த உடல் குன்றுதல் 10% மெலிந்த உடலுடன் காணப்படுவது 10% அந்த பிறப்பு எடை குறைவாக 17% என்ற வகையிலும் நாங்கள் இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலையும் முக்கியமாக கூற வேண்டியது கிராமிய புறங்களிலும் தோட்டங்களிலும் நகரப்புறங்களிலும் வெவ்வேறாக எடுத்து பார்க்கும்போது இந்த எடை குறைவாக பிறக்கின்ற குழந்தைகள் சிசுக்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது இந்த தோட்டப்புறங்களிலேயே அந்த எடை குறைவாக பிறக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கின்றார்கள். அடுத்து கிராமிய புறங்களிலும் கொஞ்சம் நாங்கள் பார்க்கின்றோம், சற்றளவு முன்னேற்றம் அல்லது சற்றளவு இந்த சுகாதார அபிவிருத்தின் காரணமாக நகர புலங்களில் வாழ்கின்ற மக்களிடையே இடம் இந்த எடை குறைவாக பிறக்கின்ற தன்மை மிக சிறிதளவு குறைவாக இருக்கின்றது, காணப்படுகின்றது. எனினும் இவ்வாறான நிலை பார்க்கும்போது இரத்த சோகைக்கு உள்ளாகியவர்களாகவும் அதே போல ஏனைய ஒவ்வொரு நாளாந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற உணவுகளில் அந்த புரோட்டீன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத மக்களாகவும் இலங்கையில் வாழ் மக்களின் 50% பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை சுற்றுப்புறமும் கடலாக இருந்த போதிலும் அந்த கடலில் இருக்கின்ற மீன்களை அருந்துவதற்கு அவர்களுக்கு முடியுமான அளவு இந்த நாட்டில் அந்த பொருளாதார நிலை இல்லாததன் காரணத்தால அவர்களுக்கு போஷாக்குடனான உணவை உள்வாங்குவதற்கு மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அது மட்டுமில்லாமல் நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் இந்த தோட்டங்களில வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல யுத்தத்துக்கு பிறகு காலத்துல, அதாவது கோவிடுக்கு பிறகான காலத்துல இவ்வாறான நிலைகளில் பார்க்கும்போது இந்த நிலை மேலதிகமாக மோசமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதே தவிர இந்த அரசாங்கம் வழங்கப்படுகின்ற அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளின் மூலமாகவோ அவர்கள் வழங்கப்படுகின்ற இந்த ஆரோக்கியமான போஷாக்கான போஷாக்கு பொதிகளை வழங்கிய போதிலும் நிவாரணங்கள் வழங்கிய போதிலும் இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த சலுகைகளை வழங்கப்பட்டு
அவர்களை
அவர்கள் அவ்வாறான நிலைக்கு எடுக்கப்படவில்லை. ஆகவே தான் நான் சொல்கின்றேன், இந்த வழங்கப்படுகின்ற இந்த நாங்கள் இந்த இப்போது நாங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்ற குறை நிரப்பு மதிப்பீட்டு குறித்த விடயங்கள் தொடர்பாக இந்த நாங்கள் 150 மில்லியன் ரூபாவை இது ஒதுக்கீடு செய்வதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் புத்தாண்டு சகாலத்தில் மக்களுக்கான இந்த அஸ்வசும திட்டத்தின் நிவாரணம் பெறுகின்றவர்களுக்கு போஷாக்கான உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த பண்டிகை காலத்தில் அவர்களுக்கான உணவுப் பொதிகளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் என்றபடியால் அதை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டவாறு அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் என்ற வகையில் அந்த நேரத்தில் வழங்க வேண்டாம் என்றதை கூறி அதை ஒத்திவைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நிதி அவ்வாறே இருக்கப்பட்டது. ஆகவே தான் அந்த இரு மிகுதியான அந்த நிதியை தான் நாங்கள் இப்போது இந்த ஊனப்போஷாக்குடைய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். முன்னைய காலத்திலாக இருந்தால் இவ்வாறாக மிகுதியாகின்ற நிதிகளை அந்த அரசியல்வாதிகளுடைய சுகபோக வாழ்வுக்காக, முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுடைய சுகபோக வாழ்வுக்காக பயன்படுத்திய போதிலும் நாங்கள் இப்போ சொல்கின்றோம், எங்களுடைய அரசாங்கம் எப்போதுமே மக்கள் நலனுக்காகத்தான் இந்த அவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும். ஆகவே நாங்கள் முன்மொழிவிருந்திருந்தோம், எங்கள் அமைச்சு மகளிர் சிறுவர் அமைச்சின் ஊடாக இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பிணி காலத்தில் 6 மாதங்களுக்கும் அதற்கு பிறகு பாலூட்டும் காலத்தில் இன்னும் 4 மாதங்களாகவும் 10 மாதங்களுக்கு இவ்வாறான வழங்குகின்ற வேலை திட்டத்தின் ஊடாகவே எதிர்வரும் நத்தார் காலத்தில் 5000 ரூபாவான ஒரு கொடுப்பனவாக இதை நாங்கள் மேலதிகமாக ஒரு பங்கு கொடுப்போம் என்பதற்காகத்தான் நாங்கள் முன்மொழிந்திருந்தோம். ஜனாதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த கேபினெட் மூலமாக இதை அனுமதிக்கப்பட்டு இந்த நிதி உதவியை அவ்வேளையில் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை நாங்கள் எங்கள் சிறுவர் மகளிர்
அமைச்சின்
மகளிர் அமைச்சின் ஊடாக இவ்வாறு நாங்கள் இந்த பயனாளிகள் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் பார்க்கின்றோம், 160,200 பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களுக்கு வழங்குவதற்கான 5000 ரூபாவாக உணவு பொதியாக வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இலங்கையில் இப்போது பார்க்கும்போது 280,000 கிட்டத்தட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலும் ஊனப்போஷாக்குடைய தன்மையில் இருக்கின்ற தாய்மார்களை முக்கியமாக தெரிவு செய்து பயனாளிகளாக நாங்கள் இந்த உணவு பொதியை வழங்குவதற்கு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அவசான வசேன் மாமக்கியான கமத்தி மேலங்கா அப்ப பார்லிமென்ட் ஏதுலே அப்பி மே சங்கியாதத்த கெனஹர தக்குமின் மே கதா கரணு லபன்னி அப்பிட அத்தரம் ஓனேகம் அத்தி வெனவா மேரட்டே தேசபாலனே ஏதுலே மேக பலதாயி தனகட அரகினயன் மேரட்டே அப்பி மெத்தே காபு கமன் மார்கேட வடா අපි හැම විටම මේ බලාගෙන ඉන්න ජනතාවට අපි ආදර්ශයක් දෙන්න ඕන. ඒක නිසා තමයි මේක සංවාද කරන තැනක්. ඒ වගේම අපේ රටේ දියුණුව වෙනුවෙන් කතා කරන තැනක්. බලාගෙන ඉන්න ජනතාවට අපි පත්කර යවපු නියෝජිතයන් අපි වෙනුවෙන් පෙනී හිටිනවා කියලා විශ්වාසය ඇති කරන තැනක්. සංවර්ධනයේ ඉලක්ක හඹා යන තැනක්. ඒ වෙනුවෙන් ප්‍රතිපත්ති හා නීතිගරුක නීති හදන තැනක්. ඒ වගේම තමයි මූල්‍ය විනයට වග කියන තැනක් බවට පත් කරගන්න අපි හැමෝම කටයුතු කරන්න ඕන කියන හැඟීම ඇතුව අපි මේ ගමන යමු කියන ආරාධනය කරමින් නවතිනවා. ස්තුතියි.